கோலமா மகரிஷி அவர்களை பற்றியும் ஆதிசங்கரர் அவர்களை பற்றியும் ஞானகுரு அவர்கள் நமக்கு நிறைய பதிவு கொடுத்திருக்கின்றார்கள். இதே போல மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் கோலமா மகரிஷி அவருடைய குணாதிசயங்கள் ஞானத்தின் வழி அவர் எப்படி பெற்றார், எதை ஆயுதமாக, எதை ஆதாரமாக, எதை அவர் பழக்கமாக அவர் பாவனைப்படுத்தி அவர் செயல்பட்டார் என்பதையும் ஈஸ்வர பற்று சொல்லும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் பெற்று உங்களுக்கு இதை அவர் பெற்று வளர்த்து கொண்ட அந்த ரகசியத்தை அவருடைய அனுமதியுடன் சொல்லுகிறேன் என்று இதை சொல்லுகின்றார். இப்ப நம்ம குருநாதர் நம்மளுக்கு காட்டிய நிலையில் கொண்டு நம்ம உயிரை ஒரு கடவுளாவே மதிக்க சொல்றாரு. நம்ம அந்த உயிரை உயர்ந்ததை எண்ணி மதிக்கிறோம். மற்ற பக்தி மார்க்கங்கள்லையும் சித்தர்கள் இவங்கள் பாடல்கள் பாடுறது இதெல்லாம் பார்த்தோம்னா சிவனை தெய்வமா வச்சு அவங்க வணங்கினதா சொல்லுவாங்க, விஷ்ணுவை வணங்கினதா சொல்லுவாங்க, முருகனை சொல்லுவாங்க, விநாயகனை சொல்லுவாங்க. மற்ற மதங்களும் அவங்கவுங்களுக்கு பிடித்தவங்களை சொல்லி அது தெய்வமா ஒரு உருவத்தை காட்டி அதை வணங்கி அவங்க ஒழுக்கங்களையும் பண்புகளையும் உயர்ந்த சக்திகளையும் பெற்றதா எத்தனையோ சொல்றாங்க. ஆனா அதுல கொஞ்சம் மாறுபட்ட நிலைகள் கொண்டதான் கோலமா மகிழ்ச்சி. அதனாலதான் அவர் ஈஸ்வர பற்றி இதை சொல்ல போகும்போது அவருடைய ஆசீர்வாதம் கொண்டு அவருடைய அனுமதி பெற்று இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன்றாரு. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிதான் இருக்கு. நம்ம உயிரே அது தாயாதான் இருந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் உணவு கொடுக்குது. நம்ம குருநாதனும் இப்படிதான் விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வெளியில புறத்துல பார்க்கக்கூடிய பறவை இனங்களும் சரி கோழியும் சரி தன்னுடைய குஞ்சுகளுக்கு அது குறிப்பறிந்து உணவை எடுத்துட்டு வந்து அது சத்தம் போடும்போது அதை கொடுக்கற மாதிரி தான் நம்ம உயிர் இதை செஞ்சிட்டு இருக்கு. ஆனா ஞானத்தின் வழிய பெறக்கூடியத வந்து இது அப்படியே கோலமா மகரிஷி அப்படியே மாத்தி சொல்றாரு. தன்னை வந்து ஒரு தாயாகவும் இந்த உயிரை இந்த ஆன்மாவை உயிர் ஆன்மாவை அவர் குழந்தையா வச்சுக்கிறார். நம்ம உயிராத்மாவை ஒரு குழந்தையா வச்சுக்கிறார். இந்த உயிராத்மால எப்படிப்பட்ட சக்தியை வளர்க்கணும், எப்படிப்பட்ட வழிமுறை கொண்டு வளர்க்கணும், எப்படி வளர்த்தா இந்த உயிராத்மா அழியாத நிலைகள் பெறும் அப்படிங்கறத அவர் தெரிந்து கொண்ட முறை. ஏன்னா அவர் பல அரசனா இருந்து பல நிலைகள் அவர் தீமைகள்னா என்ன, தீமைகள் கடைசியில நம்ம எப்படியெல்லாம் சூழ்ந்து தன்னுடைய பாதையவே அது தடுக்குது அப்படிங்கறத அவர் முழுமையா அறிந்து கொண்டவர். அதையினாலதான் அவர் இதனுடைய முக்கியத்துவத்தை தன்னுடைய ஆன்மாவை தன்னுடைய உயிராத்மாவை புனிதப்படுத்த வேண்டியங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வர்றாரு. அதையினாலதான் அவர் பெற்ற இந்த வழிமுறையை நம்ம ஈஸ்வரப்பட்டவர்கள் வந்து இது ரகசியம் சொல்லி. ஏன்னா ஒரு தாய் அப்படின்னு சொன்னா தன்னுடைய குழந்தை மேல அவ்வளவு அபரிதமான ஒரு பாசம் இருக்கும், அவ்வளவு அன்பு இருக்கும். அந்த குழந்தைய வந்து அது கொஞ்சி அது மகிழ்ந்து அது உணவு கொடுக்கறதும் சரி அதை பராமரிக்கிறதும் சரி அதை வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் தாய் தன்னுடைய குழந்தைக்கு மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை ஈடு செலுத்த முடியாது. அதை போலதான் கோலமா மகரிஷி அவர்கள் வந்து உயிரை குழந்தையா, இப்ப நம்ம உயிரை குழந்தையா எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அப்ப குழந்தைனா இப்ப குழந்தைன்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு சிறு குழந்தைய பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி வரும். அதை நம்ம கொஞ்சணும், அது கூட விளையாடணும், அதை மகிழ்ச்சி படுத்தணும்னு நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப நம்ம அந்த மாதிரி நம்ம ஏதாவது நினைக்கிறோமா? நம்ம உயிராத்மாவை நம்ம என்னைக்காவது அப்படி நினைச்சு பார்த்திருக்கோமா? நம்ம உயிராத்மாவை குழந்தையா நினைச்சு நம்ம பார்த்திருக்கோமா? நம்ம உயிராத்மாவுக்கு இந்த உயர்ந்த உணவை குழந்தைக்கு எப்படி அந்த தாய் வந்து தன்னுடைய ரத்தத்தையே பாலாக்கி அதை வளர்க்க வேண்டிய ஒரு செயலா குழந்தைய அப்படி வளர்ந்துதான் நம்ம இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கிறோம். இது மாதிரி அவரு இது புறத்துல செஞ்சிருக்கிறத அவர் அகத்துக்குள்ள கொண்டு வர்றார். தன்னுடைய உயிராத்மாவை தாயா குழந்தையா இல்ல, தன்னுடைய உயிராத்மாவை குழந்தையா அதுக்கு வேண்டிய எந்த உணர்வு அது கொடுக்கணும் அதுக்குதான் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த உயர்ந்த விண்ணினுடைய ஆற்றலை. ஏன்னா அவரெல்லாம் வியாசருடைய வழியில சில சக்திகள் எடுத்து அவர் செயல்பட்டவர். அந்த வழி கொண்டுதான் இத மூகாம்பிகை, மூகாம்பிகை அப்படின்னா மூன்று சக்தின்னு சொல்றோம். இந்த மூன்று சக்தியை தான் அவர் வெப்பம் காந்தம் விஷம் அப்படிங்கறத நம்ம குருநாதர் விளக்கம் கொடுத்திருப்பாங்க. இங்க இவர் அதை சொல்லப்பட போகும்போது புருவ மத்தியில் இருக்கிற உயிரை சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நுட்பமான விஷயங்களை ஈஸ்வரப்பட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. நம்ம சுவாசிக்கிற காத்து, காத்து உணர்வுல காத்து மூக்கு வழியா போய் தொண்டை குழின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா இந்த நாடி துடிப்புகளும் இந்த காற்று அந்த நாடி வழியா ஓடக்கூடியவங்களுக்கும் அவங்க அதை படிச்சிருப்பாங்க, சொன்ன அர்த்தமாக இருந்தாலும் நம்ம ஈஸ்வரப்பட்டு நம்மளுக்கு புரிய முடியாதே சொல்ற. தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம தொண்டை பகுதி வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதான் வந்து திருவண்ணாமலையில சொல்ல போகும்போது இது அண்ணாமலைன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ணாமலை, அண்ணாமலைங்கிற சக்திக்கு உண்ணாமலை. இதெல்லாம் காரண பேர்கள். நம்ம சுவாசிக்கிறது காத்து. இந்த தொண்டை வழியில போய் இப்ப சில நேரம் நம்ம பேச போகும்போது எச்சம் முழுங்க போறோம், அல்லது சில நேரம் எச்சம் முழுங்கிலாம் பேச வேண்டி வரும், இல்ல எச்சம் முழுங்க மாட்டாமலாம் பேசுவோம். ஏன்னா சுவாசித்த உணர்வு நம்ம குரல் நான் குரல் வளைன்னு சொல்றோம். இந்த இடத்துக்கும் நம்ம புருவ மத்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம தியானத்துல நம்ம சுவாசிக்கக்கூடியது உணர்வுகள் எப்படி எல்லாம் போகுது, எப்படி எல்லாம் இந்த சப்தங்கள் எழுப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்தம் வெளிப்படுறது இந்த தொண்டை குழி. அந்த நம்ம வாயிலிருந்து சத்தம் போடுறோம்னு சொல்றோம். நீங்க உங்க சங்கு அமுக்கி பாருங்க, சங்கு அமுக்கினீங்கனால பேச்சு வராது, நின்று எல்லாமே. அது அங்க இருக்கக்கூடிய அந்த உணர்வு தான் உயிரில பட்டு இந்த மாதிரி வருது. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இது வழியா தான் எல்லாமே உள்ள போகுது. இந்த உயிரின் துணை கொண்டு இந்த சக்தியை வச்சு இதை மாற்ற முடியும். எது ஏன்னா அவருடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள், பல எல்லை கடந்து போன நிலைகளை மாற்றுவதற்கு அவர் கண்ட முறை. அப்ப தன்னுடைய உயிராத்மாவை வளர்க்கறதுக்கு இதத்தே மூகாம்பிகை சக்தி, இந்த மூன்று சக்தி. இந்த இப்ப நம்ம உயிரே கடவுள் சொல்லி உயிருடைய வெப்பத்தால ஞானிகளுடைய உயர்ந்த உணர்வுகள் அதுல போட்டு அதுல வெப்பத்தை கூட்டி அந்த மெய்ஞான உணர்வு சமைக்கப்பட போகும்போது நம்ம உயிர் வழி சுவாசம் விஷ்ணு தனுஷன் எப்படி சொல்றோமோ அதே தத்துவத்தை இவர் சொல்றாரு. உயிரான அந்த நெருப்புல இந்த சக்தியை போடுகிறது ஆதிசங்கரன் அவர் வெளிப்படுத்த போகும்போது இந்த தத்துவத்தை தான் அங்க கொடுக்கிறாரு. ஆனா மூகாம்பிகை அப்படின்னு சொல்லி மூன்று சக்தின்னு சொல்லும்போது நம்ம நினைவு வெளியே போயிருது. ஆனா இது அகத்துக்குள்ள அதுதான் மூலச்சக்கரம். மூலச்சக்கரம்னா இப்ப சொன்ன தொண்டை குழியிலிருந்து புருவ மத்தி கொண்டு வந்தோம்னா இது அந்த சக்கரம் போலதான் இது சுத்திக்கிட்டே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு. நீங்க வெளியிலிருந்து உள்ள போறது அப்படிதான். இப்ப மறுபடியும் நம்ம உடல்ல இருந்து வெளியே வர்றது இதுதான் சக்கரம் சொல்றோம். நம்ம குருநாதர் அருள் ஞான சக்கரம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மூலச்சக்கரத்தில் முகாம்பிகை சக்தியே அப்படின்னு நம்ம பாடலாம் பாடுறோம். மூலச்சக்கரம் அப்படின்னா நம்ம வெளியில அவர் காண்பிக்கல, வெளியில காண்பித்து அகத்துக்குள்ள அவர் அதான் அவர் சொல்றாரு. உயிராத்மாவை அவர் குழந்தையா, இப்ப குழந்தைய எப்படி வளர்க்கணும், குழந்தை எப்படி சந்தோஷப்படுத்தணும், எப்படி குழந்தை வளர்ந்து பெரியவனா வரணும் நம்ம ஆசைப்பட்டு எவ்வளவு கனவு காண்றோமோ அது மாதிரி தன்னுடைய உயிராத்மா இப்படித்தான் வளரணும். அதுக்கு அன்பு கொண்டு அவர் ஜபம், தியானம், தவம் அதத்தான் அவர் மூகாம்பிகை சக்தியா அத. ஏன்னா அவங்க எடுத்துக்கொண்ட உணர்வுகளை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அக்கால முறைப்படி அதை சூட்சுமமா கண்ணுற்று பார்த்ததும் புரியும்படியா சொல்றாங்க. மூகம், மூகாம்பிகை. நம்ம எப்படி உயிர் வழியா சுவாசிக்கிறோமோ இதே தத்துவத்தை தான் அவர் சொல்றாரு, முகாம்பிகை சக்தின்னு சொல்லி. இப்ப நம்ம உயிரை கடவுள் சொல்லும் கடவுள்னு சொல்லி நம்ம நினைவை செலுத்துறோம். இவர் குழந்தையா எண்ணி இப்ப குழந்தைக்கு எப்படி நம்ம குறிப்பறிந்து உணவு கொடுக்கணுமோ அது மாதிரி இவர் விழிப்பா இருந்து நம்ம ஆன்மால எப்பயுமே அந்த உயர்ந்த உணர்வு தான் படணும். அந்த உயிர் துணை கொண்டு நமக்குள்ள எந்த தீமையும் நமக்குள்ள பற்றக்கூடாது, அதை வச்சு அதை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற அதுதான் அவரு ஈஸ்வரப்பட்டு சொல்லப்பட போகும்போது கோலமா மகர்ஷி அவர்கள் வந்து உயிராத்மாவை குழந்தையாக பாவனைப்படுத்தி எண்ணத்தில் தன்னையே தாயாக்கிக் கொண்டு உயிராத்மா சக்தியின் வளர்ப்பிற்கு அன்புடன் ஜெப ஆகாரம் ஊட்டிட்டாரப்பா என்று சொல்லுகின்றன. அப்ப நம்ம உயிர்ல நம்ம ஆத்மாவுக்கு அன்பு கலந்த நிலைகள்ல அதுதான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அன்பு கலந்த நிலையில துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நம்ம ஈஸ்வரான்னு சொல்லி அது கடவுளுங்கிற நிலையில குருநார் காட்டிய வழியில ஏங்குறோம். இவர் அக்கால முறைப்படி இதை குழந்தையா நினைச்சு அந்த உயிரோட அரவணைத்து உயிரையே கட்டி பிடிச்சுக்கிறார். அதோட இணைந்த நிலையில அவர் எடுக்கக்கூடிய அந்த ஜபசக்தியை உயிருக்கு அதை ஊற்றுறாரு. குழந்தைக்கு எப்படி நம்ம உணவை சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி மகரிஷியுடைய சக்தியை நம்ம ஊட்டணும், துருவ நட்சத்திரத்துடைய சக்தியை ஊட்டணும். இப்படி ஒவ்வொரு நொடி பொழுது நமக்குள்ள வெளியில இருந்து வரக்கூடிய தீமைகளும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் பகைமைகளும் பிறரை பாட்டி எண்ணக்கூடிய எத்தனையோ குறை உணர்வுகளும் இதெல்லாம் நமக்குள்ள வராம நம்ம உயிராத்மாவை நம்ம உயிரை அது குழந்தையா எண்ணி நம்ம ஒரு தாயா இருந்து அதுக்கு இந்த உயர்ந்த உணர்வை மெய் உணர்வை பேரருள் பேரழி உணர்வை உணவா கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏன்னா அப்படி அவரு மூகாம்பிகை அந்த மூலச்சக்கரம் இந்த உயிருடைய இயக்கங்களையும் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் எப்படி நாடி துடிப்புகள்ல போய் பல ஆயிரக்கணக்கான நிலைகள் இந்த உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை நிலைகளை இயக்குதோ இதைத்தான் அவர் கண்டுணர்ந்து இந்த மூலச்சக்கரம் அப்படின்னா இந்த உயிர் நம்ம மூக்கோழியா போகக்கூடியது உள்ளுக்குள்ள எந்த இடத்துல உமிழ் நீரா மாதிரி இது இயக்க சக்தியா மாதிரி இது ஒரு சக்கரம். இந்த இடத்த அவர் சக்கரமா சொல்லி மூலச்சக்கரத்தில் முகாம்பிகை சக்தின்னு இந்த இடத்தை சுழன்று வந்து இந்த இடத்தினுடைய முக்கியத்தோரு உணர்ந்து கொண்ட நிலைகள் ஆதிசங்கரர் நிலைகள் அதை வெளிப்படுத்தி அதை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி. ஏன்னா முகாம்பிகை அதை உருவாக்கணும் யாருன்னா ஆதிசங்கரன் வரும். ஏன்னா அவர் இதைத்தான் அவர் அத்வைதம் சொல்றாரு. ஏன்னா இப்ப உயிராத்மாவை நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. இப்ப அதத்தையும் கண்ணுக்கு தெரியாதத்தையும் அவர் உணர்ந்ததுனால மற்றவங்களுக்கு இதை தெரியப்படுத்துறது அங்க பொருளை துவைதம்னு அதை வச்சு அந்த காற்றுல மறைந்திருக்கிற அந்த உயர்ந்த உணவை அலைகளை உயிராத்மாவை கொடுத்து மனிதன் எப்படி உயர்ந்த நிலை பெறணும். இல்லைன்னு சொன்னா இந்த வாழ்க்கையில நம்ம சந்தர்ப்பத்தில் சுவாசிச்சது தீமைகள் நமக்குள்ள தீய வழியில இட்டு செல்லும், பரிணாம வளர்ச்சியில மீண்டும் தேய்வரியா போயிருவோம். அப்படி போன நிலைகளை மாற்றி அமைச்சுதான் ஆதிசங்கர் உடல்ல வந்து கொலமா மகரிஷி இத்தனை பேருண்மைகளையும் அவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா அந்த சரீரத்துல கொலமா மகரிஷியா இருக்க போகும்போது அவர் எடுத்துக்கொண்ட இந்த உயர்ந்த உணர்வு தான் ஆதிசங்கர் உடல்ல வந்து இவ்வளவு வீரியமா 2000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியில மிக மிக வீரியமா இந்த உயிருடைய இயக்க நிலைகளையும் நம்ம சுவாசத்தினுடைய அதுக்குள்ள நம்மளை கண்ணுக்கு தெரியாம போகக்கூடிய நிலைகளையும் அது நம்மளை மாற்றி அமைக்கக்கூடிய நிலைகளையும் உயிர் நெருப்பு அதுக்குள்ள எந்த சக்தி போடுறோமோ அதுதான் மனமா இருந்து உடலுக்குள்ள உறையுது இயக்குது. இத்தனை தத்துவத்தையும் ஆதிசங்கர் உடல்ல கோலமா மகரிஷி இருந்து அதை வெளிப்படுத்தினாங்க. நம்மளுக்கு ஈஸ்வரப்பட்டு கோலமா மகரிஷி எப்படி தன் உயிராத்மாவுக்கு உயர்ந்த சக்தி கொடுத்து அவர் எப்படி வளர்த்து அவ்வளவு பெரிய ரிஷியா மாறினாரு அப்படிங்கறத நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. மா மகர்ஷி ஈஸ்வராய குருதே அவருடைய அருள் சக்தியினால அந்த கோலமா மகர்ஷியின் அருள் சக்தி நாம பெறுவோம். கோலமா மகர்ஷின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா. அவர் எப்படி தன்னுடைய உயிராத்மாவுக்கு உயர்ந்த உணவை ஒளியான உணர்வை அவர் உணவா கொடுத்தாரோ அவர் எப்படி அவருடைய ஆன்மாவை பேரொழியா மாற்றி இன்னைக்கு சப்தரிஷி மண்டலத்துல அழியாத நிலையில் கொண்டு இருக்கிறாரோ அவருடைய அருள் சக்தி பெறுவோம். அவருடைய அருளால நாமளும் அவரை போன்ற அந்த ரிஷித்தன்மை மகரிஷியா நாம் ஆவோம். அவரை வேண்டி நாம பிரார்த்திப்போம், தியானிப்போம், எல்லா மகரிஷின் அரிசக்தி பரன்னு சொல்லி பிரார்த்திப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா.